இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது.
நாமே உருவாக்கிக் கொள்ளுகின்ற மத சடங்காச்சாரங்களை பின்பற்றுவதற்காக இயேசு நமக்காக மரிக்கவில்லை. ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக தேவனோடு ஒரு நெருக்கமான தனிப்பட்ட நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மரித்தார். இரண்டு வருடங்களுக்கு முன் அல்லது மூன்று வருடங்களாக இருக்கலாம். அப்போது நான் ஜனங்கள் எல்லோரும் வேதாகமத்தை வாசிப்பது மட்டுமல்ல அதை தியானிக்கவும் வேண்டும் என்று முயற்சி எடுத்தேன். இதை நாம் எப்போதும் கேட்கிறோம், உன் வேதத்தை வாசி, வேதத்தை வாசி, உன் வேதத்தை வாசி. அது நல்லதுதான். ஆனால் உண்மையில் நீங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதையும் தாண்டி ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும். உங்கள் வேதாகமத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். இப்போது பல மக்கள் வேதாகமத்தை தியானிப்பது தங்கள் தலைக்கேட்டாத ஒரு காரியம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் சொன்னால் அது அப்படி அல்ல. சில சமயம் உங்கள் வேகத்தை சற்று குறைத்து உங்கள் முழு கவனத்தை நீங்கள் வாசித்து வருவதில் செலுத்தி உங்களை இப்படி ஒரு கேள்வி கேளுங்கள், இதிலிருந்து எனக்கு என்ன தெரிய வருது, இது எனக்கு என்ன சொல்லுது? ரோமர் 12 அதிகாரத்தில் மாத்திரம் 12 வித்தியாசமான பாடங்கள் இருக்கிறது. ஆக வேதத்தில் உள்ள புத்தகங்களிலிருந்து நான் சில போதனைகளை போதித்து வருகிறேன். எபேசியர் புத்தகத்தை போதித்திருக்கிறேன், யாக்கோபு புத்தகத்தை போதித்திருக்கிறேன், கொலோசியர் புத்தகத்தை போதித்திருக்கிறேன். இப்போது நான் கலாத்தியர் புத்தகத்திலிருந்து போகிறேன். இங்கு கூடியிருக்கும் நீங்கள் தான் அப்புத்தகத்தின் கடைசி 3 அதிகாரங்களிலிருந்து போதனைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இதன் பின்பாக இவைகளெல்லாம் வேதாகம கருத்துக்களாக பதிவிடப்பட போகிறது. வரப்போகும் துளிர்விடும் காலத்தில் அது வெளிப்படும். அதற்காக நான் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய படைப்புகளில் இது சற்று வித்தியாசமானது. ஆகவே கலாத்தியர் புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் கலாத்தியர் புத்தகத்தை போதிப்பது என்பது சற்று சவாலான ஒரு காரியம். ஏனென்றால் பவுல் அடிகளார் இங்கு நான் இனி நியாயப்பிரமாணத்தின் கீழ் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒற்றை கருத்தை தான் போதிக்கிறார். நாம் இப்பொழுது கிருபையின் கீழ் வாழ்கிறோம். வேதாகமத்தில் ஒரு இடத்தில் பவுல் இப்படியாக சொல்லுகிறார், தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்திற்கு மறித்தேன் என்கிறார். நீங்கள் உண்மையாகவே தேவனுக்கென்று வாழ்ந்து பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு மறிக்க வேண்டும். இப்பொழுது நாம் நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசும்போது உங்கள் எல்லோருக்கும் அப்படியென்றால் என்ன என்று முழுமையாக தெரிந்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் ஒரு மத சடங்கு ஆச்சாரங்கள் நிறைந்த ஸ்தாபனத்தில் வளர்ந்திருப்பீர்கள் என்றால் இதை உடனடியாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் எதை செய்யக்கூடாது என்பதை மாத்திரமே கேட்டு நீங்கள் வளர்ந்திருப்பீர்கள். நீங்கள் நடனமாடக்கூடாது, நீங்கள் சீட்டு கட்டு விளையாடக்கூடாது, நீங்கள் கேளிக்கைகளுக்கு செல்லக்கூடாது, நீங்கள் சினிமா பார்க்க செல்லக்கூடாது, நீங்கள் உங்கள் முடியை வெட்டக்கூடாது, நீங்கள் மேக்கப் அணியக்கூடாது. சரியா? என்னை நம்புங்கள், எனக்கு மேக்கப் மிகவும் தேவை. ஆமென். அதை தேவனும் அறிந்திருந்தார். அதனால் தான் அவைகளை கண்டுபிடித்து தயாரிப்பதற்கு சிலருக்கு ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், சடங்காச்சாரம் என்பது எதை குறிக்கிறது என்றால் நீங்கள் ஒன்றை செய்யக்கூடாது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். அதாவது சந்தோஷமாக இருக்கக்கூடாது. ஆமே. நீங்கள் எப்பொழுதும் கவலையோடும் தீவிரத்தோடும் மென்சோகத்தோடும் இருந்து செய்யும் காரியங்களில் மிக 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 கஷ்டப்பட்டு நேர்த்தியாக செய்து எல்லா ஜனங்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள். உங்களைப் போல் சரியாக காரியங்களை செய்யாதவர்களை குறை சொல்வீர்கள். ஆகவேதான் இந்த உலகத்திற்கு கிறிஸ்தவர்களோடு எப்போதும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஆகவே நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டியிருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அவைகளை செய்யவில்லை என்பதுதான். ஆமென். வேதாகமத்தை வாசிப்பதால் தேவனுக்கு ஏதோ உபகாரம் செய்யவில்லை. வேதாகமத்தை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். இதைத்தான் ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினார். அவர் சொன்னார், நீ வேதாகமத்தை வாசிக்கும் போது ஏதோ எனக்கு உதவி செய்வதை போல் நடந்து கொள்வதை நிறுத்தி விடுவாயா? ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்து வேதத்திலிருந்து 2 வாசிப்பதற்கு நம்மை நாமே ஒழுங்குபடுத்திக் கொள்வோம் என்றால் அதை பெருமையாக நினைப்போம் இல்லையா? அதை நாம் நமக்காகத்தான் செய்கிறோம். தேவன் அதை நம்முடைய ஞானத்திற்கும் நம்முடைய படிப்பிற்காகவும் கொடுத்து நாள் முழுவதும் தவறான காரியங்களை செய்யாமல் நம்மை அதிலிருந்து காக்கின்றார். நாம் ஜெபிக்கும் போது ஏதோ தேவனுக்கு ஒரு உபகாரம் செய்யவில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவனிடம் செல்லும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரை நம் வாழ்க்கைக்குள் அழைத்து அந்த நாள் முழுவதும் நமக்கு உதவும்படி அவரிடம் நாம் உதவி கேட்கிறோம். ஆகவே நாம் ஜெபிக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம். தேவனுடைய உதவி உங்களுக்கு வேண்டாம் என்று நினைத்தால் அதை நீங்கள் தாராளமாய் செய்யுங்கள். வேதத்தை வாசிப்பது ஒரு கட்டாயம் அல்ல. அப்படி என்றால் நாள் முழுவதும் தவறான காரியங்களை செய்து பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள். ஆகவே கட்டாயத்தில் அல்ல, வேறு ஒரு காரியத்தை பாருங்கள். நாம் எப்போதும் என்ன சொல்கிறோம், நான் கட்டாயம் திருச்சபைக்கு செல்ல வேண்டும். இல்லை, கட்டாயம் அல்ல. நான் கட்டாயம் ஏன் வேதத்தை வாசிக்க வேண்டும்? இல்லை, கட்டாயத்தால் அல்ல. அதுவும் கட்டாயம் அல்ல. நான் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும், கட்டாயம் இல்லை. ஒரு அழுக்கு வீட்டில் வாழ விரும்பினால் அதை செய்யாமல் இருங்கள். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கட்டாயம் என்ற வார்த்தையை எடுத்து போட வேண்டும். ஏனென்றால் ஒடுக்கப்படுகிற ஒரு எண்ணத்தை அது நமக்கு கொடுக்கிறது. நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு அது அவசியம், நான் அதை செய்ய போகிறேன், ஒரு நாளும் கட்டாயம் என்று அல்ல. ஆமே. ஆனால் இதை சற்று கவனத்தோடு தான் போதித்து வருகிறேன். ஏனென்றால் நிறைய ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் என்றால் என்ன என்ற முழுமையான புரிதல் இல்லை. யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் 10 கற்பனைகளையும் தாண்டி பல விஷயங்கள் இருந்தது. பின்பு இயேசு சிலுவையில் தொங்கியவராக எல்லாம் முடிந்தது என்று அவர் சொன்னபோது நியாயப்பிரமாணத்தை குறிப்பிட்டார். அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். நீங்கள் தேவனோடு கூட எந்தவிதமான உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், தேவனோடு கூட நெருங்கிய ஐக்கியம் இருக்க வேண்டும் என்றால், நாம் எவ்வளவு நேர்த்தி உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று நம்மால் யூகிக்க முடியாது. அவர் பரிசுத்தத்திலும் பரிசுத்தமானவர், மற்றும் அவருடைய பிரசன்னம் நம்மை அப்படியே சுட்டரித்துவிடும். அவருடைய பரிசுத்தம், இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மறிக்கவில்லை என்றால் அவருடைய பரிசுத்த அக்னி நம்மை அப்படியே சுட்டரித்துவிடும். நம்முடைய பாவங்களுக்கான கடனை இயேசு செலுத்தினார். தேவனோடு ஒரு உறவுக்குள் நான் வருவதற்கு அவர் நமக்காக ஒரு வழியை திறந்து கொடுத்தார். நாமே உருவாக்கி கொள்ளுகின்ற மத சடங்காச்சாரங்களை பின்பற்றுவதற்காக இயேசு நமக்காக மறிக்கவில்லை. ஆனால் கிறிஸ்தவியின் மூலமாக தேவனோடு ஒரு நெருக்கமான, தனிப்பட்ட, நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மறித்தார். பழைய ஏற்பாட்டு தேவாலயத்தில் 3 பகுதிகள் இருந்தது. முதலாவது வெளிப்பிரகாரம், பின்பு பரிசுத்த ஸ்தலம், பின்பு மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே 3 தடிமன் கொண்ட திரை இருந்தது. அது எவ்வளவு உயரமாக இருந்தது என்று இப்போது மறந்துவிட்டேன். உயரமானது, மிக உயரமானது. ஒருவரும் அதனுள் செல்ல முடியாது. பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியர் மாத்திரமே செல்ல முடிந்தது. பின்பு வருடத்திற்கு ஒரு முறை மாத்திரம் எல்லாவித தூய்மைப்படுத்தும் சடங்குகளுக்கும் குளியல்களுக்கும் பின்பாக ஒரு விதமான ஆடைகளை அணிந்து அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் சென்று தன்னுடைய பாவங்களுக்காகவும் மற்றும் எல்லோருடைய பாவங்களுக்காகவும் பாவ அறிக்கை செய்வார். ஆனால் இயேசு சிலுவையில் மரித்த போது, அவர் மரித்த அந்த தருணத்தில் தானே, எவருடைய கைவரிசையும் இல்லாதபடி தேவாலயத்தில் இருந்த அந்த தடுப்பு திரை மேலிருந்து கீழ்வரை 2 கிழிந்தது. இது எல்லா மனிதரும் இப்பொழுது உள்ளே வந்து தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளலாம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஏனென்றால் இயேசு நமக்காக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். இப்போது நாம் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அவர் கிருபைக்காக தேவனுக்கு நன்றி. கிருபை என்பது கிறிஸ்துவின் செலவில் கிடைத்த தேவ பொக்கிஷம், நிபந்தனையற்ற தேவ தயவு. கிருபையில் அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்கிறது. இந்த ஒரு பகுதி எப்பொழுதும் விட்டுவிடப்படுகிறது, அப்படி ஆகக்கூடாது என்று நினைக்கிறேன். கிருபை என்பது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற தேவன் கொடுக்கும் வல்லமை. நான் சொல்வது சடங்காச்சாரங்களே அல்ல, சடங்காச்சார சுத்திகரிப்புகள் அல்ல, செலுத்தப்பட்ட பலிகள் அல்ல, சில விசேஷ நாட்களை ஆசரிப்பதை பற்றியும் அல்ல. அவர்கள் அன்று செய்ய வேண்டியிருந்த பல காரியத்தை இப்போது சொன்னால் அவைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. சிலவற்றை ஒரு நிமிஷத்தில் வாசித்து காண்பிக்கிறேன். அதை கேட்டால் நீங்கள் அப்படியா என்பீர்கள். ஆனாலும் ஒழுக்க விதிகள் இன்றும் நமக்கு இருக்கிறது. அதிலிருந்து நாம் விடுதலை பெறவில்லை. ஆக நாம் தொடர்ந்து 10 கற்பனைகளுக்கு நம் கவனத்தை செலுத்த வேண்டும். இப்பொழுது அந்த கற்பனைகள் கற்பலைகளில் எழுதப்பட்டு நம்மிடம் கொடுக்கப்படவில்லை. அதை ஆசரிப்பது மிக கடினம்தான். அது நம் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். ஏனென்றால் நாம் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள். ஆகவே பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு அவர் உந்துதலுக்கு செவிசாய்க்க கற்றுக்கொள்வோம் என்றால் நமக்கு உடனடியாக ஒரு காரியத்தை எப்போது செய்ய வேண்டும் என்றும் எப்போது செய்யக்கூடாது என்றும் தெரிந்துவிடும். ஆனால் நீங்கள் சடங்காச்சாரவாதியாக இருந்தால் நியாயப்பிரமாணங்களை பின்பற்றுவதில் நேரத்தை செலவழித்து சட்டங்களையும் கோட்பாடுகளையும் பின்பற்றி ஆவியினால் நடத்தப்படுவதை பற்றி அறியாது இருப்பீர்கள். உண்மையை சொன்னால் நியாயப்பிரமாணத்தின் அடியில் வாழ்பவர்களை முதிர்ச்சி அடையாதவர்கள் என்று பவுல் இங்கு சொல்வதை நாம் காண்கிறோம். அவர்கள் இன்னும் குழந்தை கிறிஸ்தவர்கள். ஒரு முதிர்ச்சி அடைந்த விசுவாசிதான் ஆவியினால் நடத்தப்பட முடியும். ஏன் தெரியுமா? அதை செய்வதற்கு ஒரு பொறுப்புணர்ச்சி தேவைப்படுகிறது. ஒருவர் உங்களிடம் 10 விதிமுறைகளை கொடுத்து விட்டு இவர்களை பின்பற்றினால் தேவனுடன் நல்லுறவில் இருப்பாய் என்று சொன்னால், நீங்கள் அந்த விதிமுறைகளை படித்துவிட்டு செய்துவிட்டேன் 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 என்று சொல்லிவிட்டு முடிவில் அந்த பணக்கார இளம் எஜமானை போல இருப்பீர்கள். அவன் சொல்கிறான், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும், தேவனை பிரியப்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறான். ஆக இயேசு அங்கு சில கற்பனைகளை பட்டியலிடுகிறார். அதற்கு அவன் சொல்கிறான், அதை செய்துவிட்டேன், இன்னும் ஒரு குறை மாத்திரம் இருக்கிறது என்கிறார் இயேசு. உன்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த பணத்தை ஏழைகளிடம் கொடுத்து விடு என்கிறார். அவன் மிகுந்த கவலையோடு அங்கிருந்து சென்றானாம். ஏனென்றால் அவன் பணம் அவனை பற்றி கொண்டது. அந்த நிகழ்விலிருந்து நான் பெற்றுக்கொள்ளும் செய்தி என்னவென்றால், எதுவாக இருந்தாலும் சரி, நாம் எவ்வளவு நல்ல காரியங்களை செய்திருந்தாலும் சரி, நாம் எல்லோருக்கும் இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் எப்போதும் வாழ்க்கையில் ஒரு குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு எல்லா நாட்களும் சீரானதாக இருக்கிறது? நாம் படுக்கையில் படுத்துக்கொண்டு அந்த நாளுக்கான ஒரு பூரண திட்டத்தை வகுப்போம். ஆனால் கால் தரையில் பட்டதும் அந்த திட்டம் சுக்குநூறாய் உடைந்துவிடும். முற்றில உண்மை. வீட்டில் யாரும் இல்லாத போது நான் அவ்வளவு ஆவிக்குரியவளாக இருப்பேன். வீட்டில் யாரும் இல்லாத போது நான் திருமதி ஆவிக்குரியவள். ஆனால் வீட்டுக்கு மற்றவர்களாம் திரும்பும் போது நான் வேறு பெண்ணாக மாறிவிடுகிறேன். அப்போது நியாயப்பிரமாணம் நம்மை குற்றப்படுத்தி 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 கொண்டே இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், குற்ற உணர்வு எனக்கு எப்போதும் இருக்கும். இந்த சிறு ரகசிய சுமையை எல்லா நேரத்திலும் சுமந்து திரிந்து கொண்டிருந்தேன். குற்ற உணர்வு எனக்குள் இல்லாவிட்டாலும் விசனப்படுவேன். எனக்குள் குற்ற உணர்வு இல்லாத போது ஏதோ ஒன்று சரியில்லாததை போலவே நான் உணர்வேன். எதை பற்றி பேசுகிறேன் என்று புரிகிறதா? இந்த காரியம் இன்று பல திருச்சபைகளில் நமக்கு போதிக்கப்படாமல் இருப்பதை நான் அறிகின்றேன். என்னவென்றால், பிசாசு ஒரு சடங்காச்சாரவாதி. ஆகவே நாம் ஏதோ ஒன்றை செய்தாலும் அவன் அதை ஒரு சட்டமாக மாற்றவே முயற்சிப்பான். என்னை பொறுத்த வரையில் இந்த கட்டாய சட்ட விதிமுறைகள் எல்லாம் நான் வேலை பார்க்கும் பொழுதுதான் வந்துவிடும். ஏதாவது செய்து கொண்டே இரு, வேலை பார்த்து கொண்டே இரு. நான் சந்தோஷமாக எனக்காக நேரத்தை செலவிடுவதில் இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் வேலை பார்ப்பதில் அதிக சந்தோஷம் இருந்தது. சந்தோஷமாக செய்வேன். இது எத்தனை பேருக்கு புரிகிறது? செய்து முடிக்க வேண்டிய வேலை மீதம் இருந்து நான் சோபாவில் படுத்துக்கொண்டு ஒரு திரைப்படத்தை பார்க்க நினைத்தால் அந்த முழு நேரமும் எனக்குள் குற்ற உணர்ச்சியை நான் அனுபவிப்பேன். கடைசியாக தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார், இந்த திரைப்படத்தை பார்க்க நீ தகுதியற்றவள் என்று நினைப்பதால் தான் நீ அவ்விதம் உணர்கிறாய். ஏனென்றால் நீ செய்து முடிக்க வேண்டிய எல்லா வேலைகளையும் இன்று செய்து முடிக்கவில்லை. நிறைய சட்ட திட்டங்கள் நிறைந்திருந்த ஒரு வீட்டில்தான் நான் வளர்ந்து வந்தேன். அதன் நிமித்தம் எதற்காக தண்டிக்கப்படுகிறேன் என்று தெரியாத விஷயங்களுக்கு எல்லாம் தண்டனைகளை அனுபவித்து வந்தேன். என் தகப்பனார் மனநிலை குன்றியவரை போலிருந்தார். ஒரு நாள் எல்லாம் நன்றாக இருந்தது போல இருக்கும். அதற்கு அடுத்த நாள் நான் முந்தைய நாள் செய்ததை அப்படியே செய்தாலும் மிகுந்த கோபம் கொண்டு என் கன்னத்தில் அரைந்து விடுவார். ஆகவே நான் வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் பிரச்சனைகளுக்குள் சிக்கவில்லை என்பதை போல் நான் உணர்ந்தேன். நான் நன்றாக சிரித்ததற்காக தண்டிக்கப்பட்டது எல்லாம் எனக்கு நினைவிருக்கிறது. நான் நன்றாக சிரித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதற்காக என் தகப்பனார் மிகுந்த கோபம் அடைந்தது எனக்கு நினைவிருக்கிறது. எப்பொழுதும் அவர் மனக்கசப்போடு இருந்த ஒரு மனிதன். ஆக வேறு யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்றே அவர் நினைப்பார். நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது குற்ற உணர்வோடு இருக்கிறீர்கள்? எல்லோரும் அவ்விதமாக இல்லை. தேவ் அப்படிப்பட்டவர் இல்லை என்று நான் சத்தியமாக சொல்கிறேன். இப்பொழுது அவரிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவரை உங்களிடம் அறிமுகப்படுத்த மறந்துவிட்டேன். தேவ் கொஞ்சம் எழுந்து எல்லாருக்கும் உங்கள் கைகளை அசைத்து காண்பீங்க, எல்லாரும் பார்க்கட்டும். நான் சந்தோஷமாக இருந்த நேரங்களில் எல்லாம் குற்ற உணர்வோடு தான் இருப்பேன். அதாவது நான் என் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கும் இடத்திற்கு வருவதற்கு முன் பல ஆண்டுகளாக பிசாசோடு போராட வேண்டியிருந்தது. ஆகவே என் டிவி நிகழ்ச்சிக்கு அன்றாட வாழ்க்கை அனுபவியுங்கள் என்று தலைப்பு வைத்தேன். ஏன் தெரியுமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் இயேசு சொன்னார், நானோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நன்றாக அனுபவிப்பதற்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன் என்றார். அதற்கு இப்படி அர்த்தம் அல்ல. அதாவது நாம் வேலை செய்யக்கூடாது என்று அர்த்தம் அல்ல. ஆனால் தங்கள் வாழ்க்கையை முக்கால்வாசி தினங்கள் ரசிக்கவில்லை என்பதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், அவர்களால் தங்களையே ரசிக்க முடியாது. ஆகவே பவுல் இங்கு கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் அவர்கள் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும் என்று விளக்கிக் கூற முயற்சிக்கிறார். பவுல் அடிகளார் புறஜாதியாருக்கு போதிக்கும்படி அழைக்கப்பட்டார். அவர்களில் பலர் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள். ஆக அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக தோன்றவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு கற்பனைகள் யாருமே போதிக்கவில்லை. ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பாக அவர்கள் கிருபையின் சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள். அதன் பின் யூதேயர்கள் என்று அழைக்கப்பட்ட சில, அவர்கள் மிக சடங்காச்சாரத்தை பின்பற்றும் யூதர்கள், அவர்கள் மெல்ல திருச்சபைக்குள் ஊடுருவி இந்த ஜனங்களை எல்லாம் மறுபடியும் நியாயப்பிரமாணத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு முயற்சிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் வந்து சொல்வார்கள், இது நல்லது, இந்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது மிக அற்புதமான விஷயம். பலரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்களால் நியாயப்பிரமாணத்தை விட முடியவில்லை. பழைய வழிகளை விட்டுவிடுவது என்பது மிக கடினமானது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? அவைகளை விட்டுவிடுவது என்பது மிக கடினம். அவைகளால் உங்களுக்கு எந்தவித பயனும் நன்மையும் கிடைக்கவில்லை என்றாலும் அவைகளை விட்டுவிடுவது என்பது மிக கடினம். எனக்கு ஒரு நபரை தெரியும். அவரை போன்று இங்கு இன்னும் பலர் இருக்கலாம். சிலர் தொலைக்காட்சிகள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். அவள் எதையுமே போதிக்காத ஒரு திருச்சபைக்கு சென்று கொண்டிருக்கிறாள். நான் ஒன்றையும் கற்றுக்கொள்ளவில்லை என்று என்னிடம் சொன்னாள். உனக்கு ஏதாவது அங்கு கிடைக்குதா? திருச்சபைக்கு போய் என்ன கத்துக்கிட்டு இருக்க என்றேன். அதற்கு அவள் சொன்னால் ஒண்ணுமே இல்லை. நான் சொன்னேன், அப்ப ஏன் அங்க தொடர்ந்து போய்கிட்டு இருக்க? அவள் வேறொரு திருச்சபைக்கு சிறிது காலம் வரை செல்ல முயன்றாள். அங்கு சில நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளவும் செய்தாள். ஆனால் மறுபடியும் அவளுடைய படை திருச்சபைக்கு சென்று விட்டாள். அவளிடம் கேட்டேன், ஏன்? அவள் சொன்னாள், இதைத்தான் அவள் சொன்னாள், என்னால் அந்த சடங்காச்சாரங்களை விட்டுக் கொடுக்க முடியல. இவ்விதமான காரியங்களுக்கு பல ஜனங்கள் அடிமையாகி விடுகிறார்கள். ஏனென்றால் சடங்குகள் என்றால் என்ன தெரியுமா? ஒரு காரியத்தை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து செய்யப்படுபவைதான். முடிவில் அது அர்த்தமற்றதாக போய்விடும். அது உங்களுக்கு இனி எந்த விதமான அர்த்தத்தையும் கொடுக்காது. ஏதோ செய்ய வேண்டும் என்பதால் செய்கிறீர்கள். நீங்கள் செய்கின்ற வேலைகளில் அதுவும் ஒன்று. புரிகிறதா? நல்லது. தேவனிடத்திலிருந்து பாராட்டு பெறுவதற்காக நான் திருச்சபைக்கு செல்வது இல்லை. இந்த வார இறுதியில் தேவனோடு கூட உங்களுக்கு உரியதான உறவை குறித்து கரிசனை உள்ளவராய் இருப்பதால் இங்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவருக்குள் வளர விரும்புகிறீர்கள். தேவ வார்த்தையை கேட்கவும் ஆவிக்குரிய வளர்ச்சியையும் விரும்புகிறீர்கள். ஆகவே நான் உங்களுக்கு ஒரு விதிமுறை பட்டியலை கொடுத்துவிட்டு இந்த வளாகத்தில் நீங்கள் இருக்கும் வரை இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்ல மாட்டேன். மாறாக உங்களுக்கு நான் போதிக்கப் போகிறேன். சில காரியங்களை போதிக்கப் போகிறேன். கேட்கும் அனைத்தையும் நீங்கள் விரும்பாமல் இருக்கலாம். இங்கிருந்து செல்லும்போது மனக்குழப்பத்தோடு கூட செல்ல மாட்டீர்கள். நாம் திருச்சபைக்கு செல்லும் ஒவ்வொரு முறையும் போதனைகளை கேட்கும்போது எதுவும் நம் மனதை உறுத்தாதபடி சௌகரியமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. சற்று அசௌகரியத்தை அது ஏற்படுத்தி அதன் மூலம் தேவனோடு உள்ள உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்க அது உதவும் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அதாவது என் வாழ்க்கையில் நான் பழைய ஏற்பாடு விசுவாசியாக இருக்க ஒரு வாரம் முயற்சி செய்திருந்தால் பைத்தியம் பிடித்தவளாக மாறியிருப்பேன். நீங்கள் எல்லோரும் எப்படி அதை தாங்கியிருப்பீர்கள் என்று என்னால் யூகிக்க முடியவில்லை. யாத்ராகமத்தில் இருக்கும் 76 பிரமாணங்களை இப்போது அச்சிட்டேன். ஆனால் மொத்தமாக 613 பிரமாணங்கள் இருக்கிறது. யாத்ராகமத்தில் மாத்திரம் 76 பிரமாணங்கள் இருக்கிறது. நீங்க வெறும் 10 கற்பனை தான் நினைச்சிங்களா? இல்லை, 613. அதோடு ஒரு காலகட்டத்தில் நான் கேள்விப்பட்டது என்னவென்றால், அங்கிருந்த சடங்காச்சாரவாத யூதர்கள் அந்த 10 கற்பனைகளை 2200 விதிகளாகவும் சட்டத்திட்டங்களாகவும் மாற்றினார்கள். நீங்க என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொன்ன போது மக்கள் 1.5 ஆண்டுகளுக்கு நடனமாடி கொண்டாடி இருப்பார்கள் இல்லையா? எப்படி இருந்திருக்கும் யோசித்து பார்க்க முடிகிறதா? ஒருவர் ஒரு விதிமுறையை மீறும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் மிகுந்த குற்ற உணர்வோடு இருக்க வேண்டும். மற்றும் அதற்கு மேலாக அதுக்கு ஈடுகட்டும் வகையில் தகனப்பலியை செலுத்த வேண்டியிருந்தது. இப்பொழுது இயேசு கரைத்திரை இல்லாத தேவ ஆட்டுக்குட்டியாயிருந்த அவர் தன்னை ஒரே முறை தீபபலியாய் ஒப்புக் கொடுத்தபடியால் இனி என்றென்றைக்கும் எவ்வித பலியும் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிற்று. நாம் பாவம் செய்யும் போது மனம் திரும்பி சிலுவையை நோக்கி பார்க்கும்போது அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல, அதை தேவன் மறந்து விடுகிறார். நாம் ஆர்ப்பரித்து தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். அதற்காக நாம் எப்போதும் ஒரு பாவ வாழ்க்கையை வாழலாம் என்று அதற்கு அர்த்தமல்ல. ஒரு தவறான வாழ்க்கையை வாழ்ந்து அதிலிருந்து தப்பித்து விடுவதற்காக தேவ கிருபை ஒரு விதிவிலக்கு அல்ல. காரியங்களை மேற்கொள்வதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்ற விதிமுறை கொடுக்கப்பட்டது. அவைகளை நிறைவேற்றும் பலம் அவர்களுக்கு இல்லை. ஆகவே தேவன் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை அறியும்படி செய்தார். நான் நினைக்கிறேன் நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பும் பல நேரங்களில் கொல்லப்படுவதற்கு நம் சொந்த கிரியைகளில் ஈடுபட்டு கடைசியில் சோர்ந்து போய் நம்மையே வருத்திக் கொள்ளும் நிலைக்கு வந்ததும் நாம் தேவனிடம் சொல்கிறோம், தேவனே என்னால் இதை செய்ய முடியாது, என்னை மன்னியும். அதற்கு தேவன் சொல்வார், இப்படி நடக்கும் என்று எனக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும். பின்பு கடைசியாக நம் வாழ்வில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களில் தேவனை சார்ந்து வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்கிறோம். அதற்கு சில எடுத்துக்காட்டு. நீ எழுத்தார கட்டளையை இன்னைக்கு வாசிக்கப் போகிறியா என்று தேவன் கேட்டார். அதற்கு நான் இல்லை என்றேன். இங்கிருக்கும் ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் அதற்கான தண்டனை இருக்கிறது. ஒரு சாதாரண தண்டனை இருக்கிறது. அந்த தண்டனை என்ன என்பதை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அதை தேடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறேன். அதை மீறி சில விசேஷித்த தண்டனைகள் இருக்கின்றன. தேவனுக்கு செலுத்துகிற பலி காணிக்கைகளில் எந்தவித புளிப்பு அல்லது தேன் இருக்கக்கூடாது. உங்களுடைய பலி காணிக்கைகளில் உப்பு சேர்ப்பதற்கு ஒருபோதும் நீங்கள் தவறிவிடக்கூடாது. நீங்கள் கொழுப்பை சாப்பிடக்கூடாது. அந்த கொழுப்பையெல்லாம் சேகரித்து தேவனுக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். நீங்கள் ரத்தம் சாப்பிடக்கூடாது. நீங்கள் ஒரு தவறை கண்டிருந்தால் அதை குறித்து சாட்சி சொல்ல தவறவே கூடாது. செய்யப்பட்ட ஒரு தவறை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் அதற்கு எதிராக நீங்கள் சாட்சி சொல்ல தவறக்கூடாது. இதில் நான் சம்மந்தப்பட விரும்பவில்லை என்ற யோசனையை இது முற்றிலும் நிராகரிக்கிறது இல்லையா? தீட்டுப்பட்ட மிருகம் எதையும் நீங்கள் தொடக்கூடாது. நீங்கள் அஜாக்கிரதையாக ஒரு சத்தியத்தை செய்துவிடக்கூடாது. நீங்களும் உங்கள் உற்றாரிடமிருந்து வாங்கிய ஒரு பொருளை திருப்பிக் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் மீறினால் அந்த பொருளை முதலாவது நீங்கள் திருப்பிக் கொடுக்க வேண்டும். அதோடு கூட ஒரு சாதாரண அபராதம் செலுத்த வேண்டும். அதற்கும் மேலாக 20% கூடுதல் அபராதம் செலுத்தி தொலைந்து போன பொருளை கண்டெடுத்து அதை குறித்து போய் சொன்னால் 20% கூடுதல் அபராதம் செலுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் தலைமுடியை சீர் செய்யாமல் இருக்கக்கூடாது. இதுவும் கட்டளைகள்ல ஒண்ணுதான். அது சொல்கிறது, நீ மறித்து போவாய், பின்பு தேவன் எல்லோர் மீதும் கோபம் கொண்டவராக இருப்பார். ஆச்சரியத்தோடு நீங்கள் என்ன அப்படியா என்று கேட்கிறீர்கள். அந்நாளில் ஜனங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. அவர்களுக்கு எல்லாவற்றை குறித்த சட்டத்திட்டம் அதிகம் தேவைப்பட்டது. ஏனென்றால் அவர்களுக்குள் தேவன் வசிக்கவில்லை, அவர்களுக்குள்ளாக எந்தவித ஞானமும் தங்கி வேலை செய்யவில்லை. ஆகவே இந்த நியாயப்பிரமாணங்கள் அவர்களுக்கு அன்று இல்லாவிட்டால் அவர்கள் மிருகங்களைப் போல நடந்து கொண்டு வாழ்ந்து வந்திருப்பார்கள். இன்றைக்கு நம்மில் சிலர் செய்து கொண்டிருக்கும் முடிய அலங்காரங்களை பார்த்தால் இன்றைய காலத்தில் வாழ நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் காலையில் முடி அலங்காரத்தை செய்து முடிக்கும் நேரத்தை காட்டிலும் சிலர் அவர்களது முடியை கலைத்துவிட எடுத்துக்கொள்ளும் நேரம் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் முடி எல்லா திசையிலும் போய்கொண்டிருக்கும். ஓ, இதை நீங்கள் மிகவும் விரும்பப் போகிறீர்கள். இதுவும் இங்க இருக்கின்றதை நம்ப முடியல. நீங்கள் உங்கள் உடைகளை கிழிக்கவே கூடாது. நீ மறித்து போவாய், தேவன் எல்லோர் மீதும் கோபம் கொள்வார். எல்லோர் மீதும் ஏன் எனக்கு தெரியல. ஒருத்தர் செஞ்ச தவறால தேவ கோபம் எல்லோர் மீதும் வருகிறது. ஆகவே இன்று துவாரங்களோடு நாம் வாங்கும் எல்லா விதமான ஆடைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எனக்கு என்னன்னு தெரியல. நம்ம கொஞ்சம் புத்திசாலியா இருக்கணும்னு தேவன் நினைக்கலாம். எனக்கு அதை பத்தி வேற எந்த யோசனையும் இல்லை. இது தொடர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கலாம். அடுத்தது, செதில்கள் இல்லாத கடல்வாழ் உயிரினங்களை நீங்கள் சாப்பிடவே கூடாது. இந்த காட்டு பறவைகளின் செத்த பிரதத்தை நீங்கள் சாப்பிடவோ அல்லது தொடவோ கூடாது. ஒரு கழுகு, ஒரு கருப்பு கழுகு, ஒரு சிவப்பு கழுகு, எந்த வகையான பருந்து, பெரிய ஆந்த, வெள்ள ஆந்த, பாலைவன ஆந்த, பட்டியலில் நீண்டு கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஒரு பறக்கும் பூச்சிக்கு நான்கு கால்கள் இருந்து அந்த நான்கு கால்களும் இணைந்திருந்தால் தான் நீங்கள் அந்த பூச்சியை சாப்பிட முடியும். ஒருவேளை பூச்சிக்கு மூன்று கால் இருந்திருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். கால்களில் பாதங்கள் இருந்து நான்கு கால்களில் நடக்கும் எந்த மிருகத்தையும் நீங்கள் ஒருபோதும் கொன்று சாப்பிடவே கூடாது. இது பூனைங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி இல்லை. அடுத்ததாக இதை பாருங்கள். இது எப்படி என்றால், ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு 33 நாட்களுக்கு நீங்கள் திருச்சபைக்கு செல்லக்கூடாது. இதை பார்த்தால் ஆண் பெண் வித்தியாசமானது அந்த நாட்களில் இருந்தே துவங்கிவிட்டது என்று நினைக்கிறேன். ஏனென்றால் பெண் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டால் நீங்கள் 66 நாட்களுக்கு திருச்சபைக்கு செல்லக்கூடாது. அந்த தாயானவள் தீட்டுப்பட்டதாக கருதப்பட்டு வந்தாள். பின்பு யாருடன் உடலுறவு கொள்ளக்கூடாது என்று சொல்கிறது? தாயோடு கூடாது. உன் தகப்பனோடு நீ உடலுறவு கொள்ளக்கூடாது. அதை செய்வது தவறு என்பதை எல்லோரும் உணர்கிறோம். கண்டிப்பாக அதை செய்யக்கூடாது. அந்நாட்களில் அதை குறித்து ஒரு கட்டளை தேவைப்பட்டது. ஏனென்றால் அவர்களுக்குள் தேவன் வாசம் செய்யவில்லை. இன்று நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் ஜீவித்து இவர்களை அறிந்து கொள்ளும் உணர்வு நமக்குள் இருப்பது எவ்வளவு அருமையான ஒரு காரியம் தெரியுமா? நாம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வது தவறு என்று உணர்கிறோம். இப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும்படி அவர் செய்ய சொல்கிறதை செய்து, அவர் வேண்டாம் என்று சொல்கிறதை செய்யாமல் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து சொல்வதை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். நாம் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இன்று தேவ கிருபையின் கீழ் வாழ்கிறோம். எல்லாம் செய்ய வேண்டும் என்று தேவன் நினைக்கிறாரோ அதை செய்வதற்கான திராணியையும் அவர் அளிக்கிறார். இன்னும் வேறு சில சுவாரஸ்யமான விதிமுறைகள் இருக்கிறதா என்று பார்ப்போம். ஓ, நீங்க உங்க தாடியை ஷவரம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிட்டா அதுக்கான அவரதான் எதுவும் இல்லை. வலது இடதுபுறத்தில் தலைமயிரை வெட்டக்கூடாது. அப்ப பின்னாடி வெட்டி ரெண்டு பக்கமும் நீளமா வளர்த்துக்கலாம் போல. நான் யாருடைய மதிப்பையும் குறித்து இங்கே பேச முற்படவில்லை. நான் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த கட்டளைகள் ஒவ்வொன்றை குறித்தும் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அதிலும் பல சட்டங்களில் சில மிருகங்களை தொடக்கூடாது என்று இருந்தது. ஏனென்றால் அவைகள் அழுக்காக இருந்தது. அன்றிருந்த ஜனங்கள் அவைகளின் மூலமாக நோய்களை பெற்றிருக்க கூடும் என்று நினைக்கின்றேன். ஆகவே நம் ஆரோக்கியத்தை சார்ந்த பலவிதமான சட்டத்திட்டங்கள் அதில் இருந்தது. ஜனங்கள் எதையெல்லாம் சாப்பிடலாம் மற்றும் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது, பல சட்டத்திட்டங்கள் பிற ஜனங்களை எப்படி நடத்துவது என்பது குறித்திருந்தது. அவைகள் என்னுடைய ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்கிறது. அந்நிய நாட்டினரை தவறாக நடத்தக்கூடாது. தவறான எடைக்கல்லையும் தவறான தராசையும் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. அவர்களுடைய தாய் மற்றும் தகப்பனை ஒருபோதும் சபிக்கக்கூடாது. விபச்சாரியை அவர்கள் திருமணம் செய்துவிடக்கூடாது. இப்படி சொல்லிக் கொண்டு போனால் தொடர்ந்து அது போய்கொண்டே இருந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் ராஜரிக விடுதலையின் பிரமாணம் என்று அழைக்கப்படும் பிரமாணத்தின் கீழ் நாம் வாழ்கின்றோம். அதுதான் அன்பின் பிரமாணம். ஆகவே புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி என்னவென்றால், நாம் தேவ அன்பை உடையவர்களாய் நடந்து கொள்வது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்வதை கேளுங்கள். தேவன் நம்மை நேசிக்கிறார். நாம் அன்பை பெற்றுக்கொள்கிறோம். பின்பு நாம் நம்மையே சரியான விதத்தில் எப்படி நேசிப்பது என்று கற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் நாம் நம்மை நேசிக்காமல் வேறு யாரையும் நேசிக்கவே முடியாது. நீங்கள் உங்களை நேசிக்காமல் வேறு யாரையும் நேசிக்கவே முடியாது. நீங்கள் உங்களுக்கு எந்தவித இரக்கத்தையும் காண்பிக்கவில்லை என்றால் வேறு யாருக்கும் இரக்கத்தை காண்பிக்க முடியாது. உங்களையே எப்போதும் நியாயம் தீர்த்தால் பிற ஜனங்களை எப்போதும் நியாயம் தீர்க்கும் மனப்பான்மையோடு தான் அணுகுவீர்கள். இது என் வாழ்வில் இருந்த பெரும் பிரச்சனையில் ஒன்று. நான் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதால் எனக்கு என்னையே பிடிக்காது. அது என் தவறு, என்னிடத்தில் ஏதோ குறை இருக்கிறது என்று நினைத்தேன். ஆகவே வளர்கின்ற பருவத்தில் எல்லாம் இந்த ஒரு செய்தி என் தலையில் எப்போதும் ஒழித்துக் கொண்டிருக்கும். உனக்கு என்னதான் பிரச்சனை? வேற யார்கிட்டயாவது இந்த மாதிரி ரெக்கார்டு இருக்கா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னதான் பிரச்சனை? நீங்க உங்களையே எப்படி நேசிப்பது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களையே நேசிக்காமல் வேறு யாரையும் நேசிக்க முடியாது. வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் முக்கிய செய்தி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இன்று தொலைந்து போய் திசை தெரியாமல் இருக்கும் இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி சேவிக்க வேண்டும் என்றால் அதை நாம் வெறும் பிரசங்கத்தின் மூலமாக மாத்திரம் செய்து முடிக்க முடியாது. நாம் அவர்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படையாக காண்பிக்க வேண்டும். உண்மையாகவே சுயநலமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து உத்தமத்தோடு ஜனங்களை நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் மத சடங்காச்சாரங்கள் மற்றும் சட்ட திட்டங்களை பின்தொடர வேண்டும் என்ற தேவையிலிருந்து இயேசு நம்மை இன்று விடுதலையாக்கி இருக்கிறார். இப்பொழுது நமக்குள் ஜீவிக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை பின்பற்றும் அருமையான சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைந்த ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுப்பது என்பதை அறிந்து கொள்வார். அதுதான் நம் வாழ்க்கையை மிகவும் மிகவும் சுவாரஸ்யமாக்குகிறது.
இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.